அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மைன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மிய அல்லதீ யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். ஸதகல்லாஹு அலதீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் மல்புடிவானாக. நாம் சென்ற தொடரில் முன்வேதங்களில் முஹம்மது நபி என்ற தலைப்பில் நாம் பேசி வருகிறோம். அந்த தலைப்பின் இறுதியில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்ற வினாவிற்கு விடையாக இந்த வாரம் நாம் பேசப்போகிறோம். முன்னறிப்பு செய்யப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்பதை மோசஸும் கர்த்தரும் கூறிய முன்னறிப்பு செய்யப்பட்ட அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை பைபிளுடைய துணையுடன் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலர்களிலிருந்து தோன்றாமல் இஸ்ரவேலரின் சகோதரனிருந்துதான் அவர் தோன்ற வேண்டும். இஸ்ரவேலர்களின் சகோதரர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறது? பைபிளே இதற்கு பதில் சொல்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததிகளில் இரு இனத்தவர்கள் உருவானார்கள். ஒன்று ஈசாக், அதாவது இசாக் வழியில் தோன்றியவர்கள் இஸ்ரவேலர்கள். இரண்டாவது இஸ்மவேல் வழியில் தோன்றியவர்கள் இஸ்மவேலர்கள். ஆதியாகமம் 25:18 இதை விளக்குகிறது. இஸ்ரவேலரின் சகோதரனிருந்து தீர்க்கதரிசி தோன்றுவார் என்றால் அவர் இஸ்ரவேலர்களில் ஒருவராக இருக்க மாட்டார், இஸ்மவேலர்களிலே தோன்றுவார் என்பதுதான் பைபிளுடைய முன்னறிவிப்பின் பொருளாக இருக்க முடியும். இஸ்மவேலர்களில் தோன்றும் தீர்க்கதரிசியை குறிப்பிடும் இந்த முன்னறிவிப்பு இயேசுக்கோ அல்லது யோசுவாவுக்கோ எப்படி பொருந்தும் என்பதை கிறித்தவர்களும் யூதர்களும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளார்கள். இந்த முன்னறிவிப்பின்படி இன்று வரை இஸ்மவேலர்களில் ஒரே ஒருவர்தான் தம்மை தீர்க்கதரிசி என்று வாதிட்டு வந்திருக்கிறார். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இந்த முன்னறிவிப்பு முஹம்மது நபியைத்தான் குறிக்கிறது என்பதற்கு வேறு பல தெளிவான காரணங்களும் உள்ளன. இந்த முன்னறிவிப்பில் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று மோசேவும் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று மோசேவை நோக்கி கர்த்தரும் கூறுகின்றனர். வரக்கூடிய தீர்க்கதரிசி மோசேயை போன்றவராக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. மோசேயை போன்றவர் என்ற ஒப்பீடு தீர்க்கதரிசி என்பதை மட்டும் அடிப்படையாக கொண்டு கூறப்படவில்லை. மாறாக எல்லா வகையிலும் மோசேயை போன்றவராக அந்த தீர்க்கதரிசி இருப்பார் என்பதை அந்த ஒப்பீடு கூறுகிறது. மோசேவுக்கு பின்னர் இயேசுவரை சாலமோன், எசக்கியேல், தானியேல் மற்றும் பல தீர்க்கதரிசி வந்துள்ளனர். தீர்க்கதரிசி என்ற வகையில் இந்த ஊமை கூறப்பட்டுள்ளது என்றால் இவர்கள் அனைவருக்குமே இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். ஆகவே வரக்கூடியவர் ஒவ்வொருவரையும் வரக்கூடிய தீர்க்கதரிசி என்று கூறலாம். இயேசுவை மட்டும்தான் குறிக்கும் என்று நாம் கூற முடியாது. மேலும் மோசேக்கு பின்னர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, பல தீர்க்கதரிசிகள் வந்துள்ளார்கள். இதை பற்றி முன்னறிவிப்பு செய்வதென்றால் உன்னை போல் பல தீர்க்கதரிசி என்று தான் கூற வேண்டும். அவ்வாறு கூறாமல் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறப்படுகிறது. எனவே உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்பது எல்லா வகையிலும் மோசேயை போன்று திகழும் குறிப்பிட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசியே முன்னறிவிப்பு செய்கிறது என்பதில் ஐயமே இல்லை. இயேசு எல்லா வகையிலும் மோசேயை போன்றவராக இருந்தாரா? நிச்சயமாக இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒப்புக்கொள்வார்கள். அவர் தீர்க்கதரிசியா அல்லது குமாரனா? இந்த கேள்விக்கும் நாம் விடை தெரிந்தாக வேண்டும். கிறித்தவர்கள் மோசேயை ஒரு தீர்க்கதரிசியாக மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இயேசுவை தீர்க்கதரிசியாக நம்மால் நம்பாமல் கர்த்தரின் குமார் என்று நம்புகின்றார்கள். அதாவது கிறித்தவர்கள் மோசேயை ஒரு தீர்க்கதரிசியாக மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இயேசுவை தீர்க்கதரிசியாக நம்பாமல் கர்த்தருடைய குமாரன் என்று நம்புகின்றார்கள். பைபிளின் முன்னறிவிப்பு இயேசுவையே குறிக்கிறது என்று உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் நம்பினால் இயேசுவும் மோசேயை போன்ற ஒரு தீர்க்கதரிசி தான்.
கர்த்தரின் குமாரர் அல்லர் என்று நம்ப வேண்டும். அவரே கர்த்தரின் குமாரர் என்று ஒரு புறம் கூறிக்கொண்டு இந்த முன்னறிவிப்பும் அவரையே குறிக்கிறது என்றும் கூறுவது எவ்வளவு முரண்பாடானது, முரணானது, நகைப்புக்குரியது என்பதை எவரும் எளிதில் புரிந்து கொள்ளலாம். முகம்மது நபி அவர்கள் இன்று வரை கடவுளின் குமாரர் என்று நம்பப்படவில்லை, மோசேயைப் போன்ற ஒரு தீர்க்க தரிசி என்றே நம்பப்படுகிறார்கள். இந்த வகையில் இந்த தீர்க்க தரிசனம் நபிகள் நாயகத்தை தான் குறிக்கிறது. இந்த முன்னறிவிப்பு முகம்மது நபியைத்தான் குறிக்கிறது என்பதற்கு அறிவுபூர்வமான 10 காரணங்களை நாம் சொல்லலாம். அதாவது, முதலாவது அதிசயமான பிறப்பு. மோசே தாய் தந்தை வழியாக சாதாரணமான முறையில் பிறந்தார். இயேசுவோ தந்தையின்றி அதிசயமான முறையில் பிறந்தார். இந்த வகையிலும் இயேசு மோசேயைப் போன்றவராக இருக்க முடியாது. முகம்மது நபி அவர்கள் மோசேயைப் போல் தாய் தந்தை வழியாக சாதாரணமான முறையில் பிறந்தார்கள். இந்த வகையிலும் இது நபிகள் நாயகத்திற்கே இந்த ஊமை பொருந்துகிறது. இரண்டாவது பிரம்மச்சாரி. மோசே திருமணம் செய்து சந்ததிகளை பெற்றது போல முகம்மது நபியும் திருமணம் செய்து சந்ததிகளை பெற்றுள்ளார்கள். இயேசுவோ பைபிளுடைய திருமணம் செய்யாத பைபிளின் படி திருமணம் செய்யாத பிரம்மச்சாரியாக இருந்துள்ளதால் இந்த வகையிலும் இயேசு மோசேயைப் போன்றவராக இருக்க முடியாது. மூன்றாவது வாழ்நாளிலே அங்கீகாரம். மோசே தம் ஆயுள் காலத்திலேயே அவரது சமுதாயத்தினரால் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார். முகம்மது நபியும் அவ்வாறே அவர்களது மக்களால் தீர்க்கதரிசி என ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இயேசு தம் ஆயுள் காலத்தில் அவரது சமுதாயத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இன்று வரையிலும் கூட இஸ்ரவேலர்களான யூதர்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர், அதாவது இயேசு, தமக்கு சொந்தமானவற்றில், அதாவது சொந்தமான மக்களுக்காக வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை யோவான் 1:11 சொல்கிறது. அடுத்து, இயேசு தமது இனத்தவர்களால் தாம் வாழும் காலத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்று யோவான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார். எனவே இந்த வகையிலும் நபிகள் நாயகம் அவர்களே இந்த முன்னறிவிப்புக்கு பொருத்தமானவராக திகழ்கிறார்கள். நாலாவது ஆட்சி புரிதல். மோசே தீர்க்கதரிசியாக இருந்ததுடன் முடிவில் தம் மக்கள் மீது ஆட்சி செலுத்தினார். முகம்மது நபியும் தம் மக்கள் மீது நாட்டின் அதிபதியாக இருந்து ஆட்சி செலுத்தினார்கள். ஆனால் இயேசு தம் வாழ்நாளில் வெறும் 12 சீடர்களை தவிர வேறு எவரையும் உருவாக்கவில்லை. இந்த வகையிலும் இயேசு மோசேவை போன்றவராக இல்லை. அடுத்து இயற்கையான மரணம். மோசே தம் வாழ்நாள் முடிந்து இயற்கையான முறையில் மரணமடைந்தார். முகம்மது நபியும் அவ்வாறே இயற்கையான முறையில் மரணமடைந்தார்கள். ஆனால் இயேசு கிறித்தவ நம்பிக்கையின்படி சிலுவையில் அறிந்து கொள்ளப்பட்டார். ஆறாவது உயிர்த்தெழுதல். மோசே மரணித்தபின் உயிர்த்தெழவில்லை, முகம்மது நபியும் உயிர்த்தெழவில்லை. ஆனால் இயேசு கிறித்தவ நம்பிக்கையின்படி 3rd உயிர்த்தெழுந்தார். இதனால் இயேசு மோசேவை போன்றவராக இல்லை. ஏழாவது பொறுப்பை ஒப்படைத்தார். மோசே மரணிக்கு சமயத்தில் யோசுவாவின் தலையில் கை வைத்து தமக்கு பின் ஆட்சி பொறுப்பை யோசுவா நடத்துவார் என்று மறைமுகமாக அடையாளம் காட்டிச் சென்றார். முகம்மது நபியும் தம்முடைய தோழர் அபூபக்கரை அடுத்த ஆட்சியாளராக சூசகமாக உணர்த்தி சென்றார்கள். ஆனாலும் இயேசு இவ்வாறு அறிவித்து செல்லவில்லை. 8வது எதிரிகளை ஒழித்தல். மோசே தம் வாழ்நாளிலேயே தம் எதிரிகள் அழிந்து போனதை கண்டார்கள். முகம்மது நபியும் தம் எதிரிகளை தமது வாழ்நாளிலே அழிந்து போனதை கண்டார்கள். இயேசுவோ தம் எதிரிகளிடம் தோற்று போனார். இந்த வகையிலும் நபிகள் நாயகமே மோசேயை போன்றவராக உள்ளார்கள். 9வது போர் புரிந்தார்கள். மோசேயும் அவரது சகாக்களும் ஆயுதம் தரித்து போர் புரிந்தார்கள். அதே போன்று முகம்மது சமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போர் புரிந்தார்கள். இயேசுவோ வாழ்நாள் முழுவதும் சமாதானமே பேசியிருக்கிறார். எனவே இயேசு மோசேயை போன்றவராக இருக்க முடியாது, போன்றவராக இல்லை. அடுத்து 10வது குற்றவியல் சட்டங்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, விபச்சாரம் போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோரை மோசே தண்டித்தார். அத்தகைய சட்டங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன. அவரோ அதை செயல்படுத்தினார்கள். ஆனால் விபச்சாரம் செய்த ஒரு பெண் இயேசுவின் முன்னால் நிறுத்தப்பட்ட போது, எந்த தப்பும் செய்யாதவன் இவள் மீது கல்லறியட்டும் என்று இயேசு கூறினார். எந்த குற்றமும் செய்யாத எவரும் முன் வரவில்லை. இவ்வாறு எந்த குற்றவியல் சட்டங்களையும் அவரால் அமுல்படுத்த முடியவில்லை. மோசேயும் முகம்மது நபியும் ஆடு மேய்த்துள்ளார்கள், உழைத்து உண்டார்கள், தீர்க்கதரிசிகளாக ஆவதற்கு முன்னர் வெளிநாடு சென்றுள்ளார்கள். இன்னும் அநேக ஒற்றுமைகள் அவ்விருவருக்கிடையே இருந்தன. இயேசுவோ எல்லா வகையிலும் வேறுபட்டவராக இருந்தார்கள். எல்லளவும் மையமின்றி பைபிளின் முன்னறிவிப்பு படி முகம்மது நபியை குறித்த முன்னறிவிப்பு தான் என்பதை நடுநிலையுடன் சிந்தித்தால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு வாதத்துக்காக இயேசு மோசேயை போன்றவர் தாம் என்று ஏற்றுக்கொண்டாலும் இந்த முன்னறிவிப்பு இயேசுவை குறித்தது என்று கூற முடியாது. ஏன், மோசேயை போன்ற அந்த தீர்க்கதரிசி இஸ்மவேலரிடம்தான் வர முடியும். நிச்சயமாக இஸ்ரவேலராக இருக்க முடியாது. இஸ்மவேலர் இனத்தில் தோன்றியவரும் எல்லா வகையிலும் மோசேயை போன்றவருமான முகம்மது நபியைத்தான் இந்த தீர்க்கதரிசனம் கூறுகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் முகம்மது நபியை பற்றி எங்கள் வேதம் கூறவே இல்லை என அடித்து சொல்கின்றார்கள். இன்ஷா அல்லா அடுத்த தொடரில் அதை பற்றி நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லா அடுத்த தொகுதியில் நாம் இந்த செய்தியை பற்றியுள்ள விரிவான விளக்கங்களை பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.